சர்வ புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாம் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் ஏனே எல்லா முஸ்லீம்கள் மீதும் உண்டாவதா. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. الله تعالى منيذ சமூகமாக எங்களை படைத்திருப்பதனுடைய நோக்கம் அல்லாஹு தஆலா தரக்கூடிய அந்த கட்டளைகளை மதித்து எந்த விடயங்களை அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தடுத்திருக்கிறானோ அதனை நாம் தவிர்ந்து அவனுக்கு அடிபணியக்கூடிய அவனுடைய அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதற்காகத்தான் அல்லாஹ் எங்களுடைய இந்த வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்நாளில் நாம் கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அந்த நாட்களில் நாங்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்தோமா, அல்லாஹுக்கு நாங்கள் மாறு செய்தோமா, அல்லாஹு தஆலா அவன் படைத்த அந்த நோக்கத்தை இன்று நாம் சரியாக நிறைவேற்றினோமா என்பதை பற்றி ஒவ்வொரு நாளின் இறுதி பகுதியிலும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா எங்களை படைத்த அந்த நோக்கத்தை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றிருந்தால் அவன் எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை நாம் சரியாக செய்வதற்கு முன்வர வேண்டும். அதே போன்று எந்த விடயங்களை அல்லாஹு தஆலா எம்மை விட்டும் தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களிலிருந்து எம்மை நாம் தவித்துக் கொள்வதற்குரிய அந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக அல்லாஹு தஆலா எம்மை படைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வதாக அது அமையும். இல்லை என்றால் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரிக்கக்கூடிய அவனுடைய விடயங்களை கணக்கெடுக்காத ஒரு சமூகத்தின் பட்டியலிலே நாங்கள் உள்ளாகிவிடுவோம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற விடயங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் பிடிப்பதற்கு ஓரிரு விடயங்கள் கூட எங்களுக்கு போதுமானது. ஓரிரு விடயங்களில் அல்லாஹு தஆலா எங்களை பிடிக்க நாடினால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய அந்த தண்டனையை யாராலும் நிராகரிக்க முடியாது. உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் ஷைத்தானுடைய தலைவனான இபிலீஸை பொறுத்தவரையில் அந்த இபிலீஸினுடைய விடயத்தை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய மலக்குகளோடு இருக்கக்கூடிய ஒருவனாகத்தான் அவன் இருந்தான். அல்லாஹுக்கு எல்லா விடயங்களிலும் அவன் கட்டுப்படுவான், எதற்கும் அவன் மாறு செய்வது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இபிலீஸை பொறுத்தவரை அவன் ஒரு விடயத்திலே அல்லாஹுக்கு மாறு செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கு இருந்த மலக்குகள் இந்த இபிலீஸ் உட்பட அனைவருக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் இபிலீஸை தவிர வேறு அனைவரும் சிரம் பணிந்தார்கள், இபிலீஸ் சிரம் பணியவில்லை. எனவே அல்லாஹு தஆலா இபிலீஸை புறந்தள்ளுவதற்கு அவனுடைய பழைய விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவன் மாறு செய்த அவன் பிழை செய்த இந்த விடயமே அல்லாஹுக்கு போதுமானதாக இருந்தது. அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த இபிலீஸை அந்த வானத்தில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றினான். அவனுக்கு கொடுத்திருந்த சகல அந்தஸ்துகளில் இருந்தும் அல்லாஹு தஆலா அவனை கலட்டிவிட்டான். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை, அவர்களுடைய மனைவி எங்களுடைய தாய். அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவர்களை படைத்து சுவனத்திலே புரியமர்த்தினான். அங்கே நீங்கள் வசியுங்கள், தாராளமாக உண்ணுங்கள், பருகுங்கள், வேண்டியதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஒரே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் பால் நீங்கள் நெருங்காதீர்கள் என்பது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன விடயம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த இபிலீஸினுடைய தூண்டுகோளின் காரணமாக, அவனுடைய பிழையான ஆசையூட்டலின் காரணமாக அவன் ஏதோ ஒரு வகையிலே அதனை செய்வதற்கு, அந்த நெருங்கக்கூடாத அந்த மரத்தை நெருங்குவதற்கு அவன் தூண்டியதன் காரணமாக அவர்கள் அந்த மரத்திலே உள்ள அந்த கனிகளை சாப்பிட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹு தஆலா சுவனத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு அந்த ஒரு பாவம், அல்லாஹுக்கு செய்த அந்த ஒரு மாறே போதுமானதாக இருந்தது. எனவே எங்களுடைய விடயங்களிலும் எந்த விடயத்தை அல்லாஹு தஆலா இறுக்கி பிடிப்பான் என்று எங்களுக்கு தெரியாது. எந்த விடயங்களை அல்லாஹு தஆலா எனக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று அல்லாஹ் எடுத்து எங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தாட்டுவான் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே எங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அவனுக்கு மாறு செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளையா, அதனை மனப்பூர்வமாக அது பாரமாக இருப்பது போன்று எங்களுக்கு இருந்தாலும், அது சில நேரங்களில் சிரமத்தை கொடுப்பது போன்று எங்களுக்கு இருந்தாலும், சில நேரங்களில் எங்களுடைய உலக நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடியதாக அது இருந்தாலும், அந்த கட்டளைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று மதித்து அதனை ஏற்று நடக்கக்கூடிய, அதனை கடைபிடிக்கக்கூடிய அந்த சுபாவம் எங்களிடத்திலே வர வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய விடயங்களை பொறுத்தவரையில் அது எவ்வளவு அழகானதாக, எவ்வளவு வசீகரமானதாக அவைகள் எமக்கு தோன்றினாலும், அதன் பால் நெருங்கக்கூடிய அந்த தன்மை எங்களிடத்திலே வரக்கூடாது. எங்களுடைய மனம் சில நேரங்களில் அதனை செய்வதற்கு தூண்டும், அதற்கு ஆசைப்படும். ஆனால் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்காமல், என்னை படைத்த அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான், இதன்பால் நாம் நெருங்கக் கூடாது என்கின்ற அந்த உணர்வு எங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே எங்களால் முடிந்த வரைக்கும் அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல ஒரு அடியான் என்பதை அல்லாஹுக்கு நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிரூபிப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் திடீரென்று எங்களுடைய உயிர் வாங்கப்படலாம், திடீரென்று நாங்கள் மரணித்து விடலாம். சமீப காலங்களிலே எங்களுடைய ஊர்களிலே நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு இளம் வயதை சார்ந்தவர்கள் எல்லாம் மரணிக்கிறார்கள். திடீரென அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாம் நிரூபிக்கிறோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா தரக்கூடிய இந்த வாழ்க்கை திடீரென்று அது நின்றுவிடும். ஆனால் நாம் அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்களாக, உண்மையிலேயே நாங்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் தான் என்பதை நிரூபித்தவர்களாக எங்களுடைய உயிர் பிரிவது இருக்கிறது, அதனை விட ஒரு பெரிய ஒரு வெற்றி எதுவும் கிடையாது. எனவே ஒவ்வொரு சகோதரர்களாகிய நாங்களும், நாங்கள் அனைவரும் இந்த விடயங்களிலே அதிகமான முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறோம். அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற இந்த பாவங்கள், இவைகளை பொறுத்தவரையில் இந்த பாவங்களை நாங்கள் மூன்று வகைகளாக பிரிக்க முடியும். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்வதுதான் பாவம். அந்த பாவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மூன்று வகைகளாக அதனை நாங்கள் பிரித்து நோக்க முடியும். ஒரு சில பாவங்கள் இருக்கின்றன, சிறு சிறு பாவங்கள். அந்த சிறிய பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவைகளை எமக்கு மன்னிக்கிறார். எதன் மூலமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்றால், நாங்கள் அவனுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுகின்றோமே, அவன் எங்களுக்கு தரக்கூடிய அந்த கடமைகளை அவனுக்காக நாங்கள் நிறைவேற்றுகின்றோமே, பல தியாகங்களுக்கு மத்தியில் அந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றுவதன் காரணமாகவே அல்லாஹு தஆலா சிறு பாவங்களை அழித்து விடுகிறான். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 233வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அஸ்ஸலவாத்துல் கம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி வ ரமலான் இல ரமலான். ஐந்து நேர தொழுகைகள், அதே போன்று ஒரு ஜும்மாவில் இருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும், ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரைக்கும், இவைகளெல்லாம் அவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்களை அழித்து விடுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு முஸ்லிம் ஐந்து நேர தொழுகையை அவர் சரியாக நிறைவேற்றுகிறார். ஆண்கள் என்றால் பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தாக நிறைவேற்றுவது என்பது அவர்களுடைய கடமை. தொழுகையை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு அல்லாஹ்வினுடைய அழைப்பு. இந்த அழைப்புக்கு யார் சரியாக பதில் கொடுத்து பள்ளியிலே வந்து ஐந்து நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்றார் என்றால், அந்த தொழுகை அவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்களை அழித்து விடுகிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை உதாரணம் காட்டினார்கள், ஒரு ஆறுக்கு உதாரணமாக காட்டினார். ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆறிலே, அந்த ஆற்றிலே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை நன்றாக அதிலே குளித்துக் கொள்கிறான். அவனுடைய உடம்பிலே ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அருமை தோழர்கள் சொன்னார்கள், இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய வீட்டுக்கு அருகாமையிலேயே ஆறு ஓடுகிறது. அவர் ஐந்து நேரம் இறங்கி அதிலே குளிக்கிறார். அவருடைய மேனிலே எந்த விதமான உத்தைகளும் அழுக்குகளும் இருக்க வாய்ப்பில்லை என்று அருமை தோழர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை அதே போன்றுதான். அருகாமையிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அதற்குரிய வாய்ப்பை தருகின்றன. அந்த தொழுகைக்கு வந்து பள்ளியோடு தொடர்பாகி அந்த ஜமாஅத் தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகின்றன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதாரணத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதே போன்று ஒரு ஜும்மாவில் இருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனை போட்டார். இன்று நாங்கள் நினைப்பது போன்று அல்ல, இன்று நாங்கள் எவ்வளவோ தாமதமாகி இந்த ஜும்மாவிலே வந்து கலந்து கொள்கிறோம். சில நேரங்களில் தொழுகைக்கு மட்டுமே வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கேள்விப்படுகிறார். சில நேரங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்களில் வாகனங்களிலே உட்கார்ந்து இருந்துவிட்டு தொழுகை நேரத்துக்கு இக்காமல் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே வந்து ஓடோடி சென்று உலூர் செய்துவிட்டு முதலாவது ரகாத்தினுடைய கிராத்தெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வந்து சேரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் இது ஜும்மா இது எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, ஜும்மாவினுடைய நிபந்தனை அது அல்ல. இந்த ஜும்மாவை பொறுத்தவரையில் ஓடோடி வந்து இரண்டு ரகாத்துகளை தொழுவதற்காக கடமையாக்கப்பட்டது அல்ல ஜும்மா. ஜும்மாவை பொறுத்தவரையில் எங்களுடைய பெயர்கள் பதியப்பட வேண்டும், மலக்குமார்களால் குறிக்கப்பட வேண்டும். மலக்குமார்கள் இன்னார் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிறார் என்று அவர்கள் எழுத வேண்டும். அந்த எழுத்திலே எங்களுடைய பெயர் பதிய வேண்டும். அந்த முயற்சி எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அந்த பெயர் பதிவு எத்தோடு இப்பால் நிறுத்தப்படுகிறது? எந்த சந்தர்ப்பத்திலே அந்த மலக்குமார்கள் பெயர் பதிவதை நிறுத்துகிறார்கள் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இமாம் மிம்பரிலே ஏறி உட்கார்ந்து விட்டால், மிம்பரிலே ஏறி விட்டால் மலக்குமார்கள் எல்லாம் அந்த தாள்களை சுருட்டி விடுகிறார்கள், அவர்கள் பெயர்கள் பதிவதை நிறுத்தி விடுகிறார்கள். அதற்கு பிறகு எவர்கள் வந்தாலும் அவர்களுடைய பெயர்கள் பதியப்படுவதில்லை. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் இன்று எத்தனையோ பேருக்கு ஜும்மா விலே கலந்து கொண்ட அந்த பட்டியலிலே இடம் கிடையாது. அந்த ஜும்மாவிலே இந்த ஜும்மாவிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று அவர்களுடைய பெயர் அங்கு இடம்பெறப் போவது கிடையாது. தாமதமாகி வருகிறோம். சிலர் அந்த தாமதமாகுதலை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஜும்மாவுக்கு வராதவர்கள் அமைப்பிலேதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்கிறோமா? இதை பற்றி நாம் கவனம் செலுத்துகிறோமா? நிச்சயமாக நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் இருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே தெளிவாக சொன்னார், அந்த ஜும்மாவுடைய தினத்திலே யார் குளித்து தன்னுடைய தலைக்கும் தாடிக்கும் எண்ணெயை வைத்து தன்னிடத்திலே இருக்கக்கூடிய வாசனைகளை போட்டு, தன்னிடத்திலே வாசனை இல்லை என்று சொன்னால் கூட தன்னுடைய மனைவியிடத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது சிறிய நறுமணம் இருந்தால் அதனையாவது சரி எடுத்து போட்டு, அவர்கள் இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வந்து அல்லாஹ் அவர்களுக்கு நாடியதை தொழுது, இமாமி குத்பா செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நெருங்கி இருந்து எந்த விதமான தேவையில்லாத வீணான வேலைகள் செய்யாமல், தூங்காமல் சரியான முறையிலே அந்த அந்த ஜும்மாவினுடைய உபதேசங்களையும் அவர் செவியேற்று அந்த தொழுகையையும் அவர் நிறைவேற்றுவாராக இருந்தால் அவருடைய அந்த ஜும்மாவிற்கு இடையிலே உள்ள அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலதிகமான ஒரு சிறப்பம்சம், மேலதிகமாக மூன்று நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மொத்தம் 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அத்தகைய ஜும்மாக்களாக எங்களுடைய ஜும்மாக்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் அதிகமானவர்களுடைய ஜும்மாக்கள் அத்தகைய ஜும்மாக்களாக இல்லை. இன்று நாங்கள் ஜும்மா ஏன் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த நோக்கத்தையே நாங்கள் மறந்து வருகிறோம். தூக்கம் வருகிறது, விழப்போகிறோம் என்று உணர்வு வருகிறது, போய் நல்ல சாயக்கூடிய இடத்திலே உட்கார்ந்து இதுவா ஜும்மா? இதுதானா இந்த ஜும்மா கடமையாக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் குத்பா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் இடத்தை மாற்றி தூங்காதீர்கள். அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள், உங்களுடைய இடத்தை நீங்கள் மாற்றுங்கள். இடத்தை மாற்றுவது என்பது நன்றாக தூங்கக்கூடிய இடத்தை மாற்றுவது அல்ல பொருள். அவர் இடத்தை மாற்றி தூங்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த ஜும்மாவினுடைய உபதேசங்கள் அவர்களுடைய காதுகளிலே விழ வேண்டும். இன்று நாங்கள் தூங்குகிறோம், இடையிலே தூக்கம் வந்து விடுகிறது, நன்றாக தூங்குகிறோம், விழுந்து விழுந்து தூங்குகிறோம். இமாம் முன்னால் என்ன சொன்னார் என்றும் தெரியாது, பின்னால் என்ன சொன்னார் என்றும் தெரியாது. அந்த குதுபாவை அவரை பொறுத்தவரையில் ஒன்றுமில்லாத குதுபாவாக மாறிவிடும். எனவே ஜும்மாவை பொறுத்தவரையில் அதற்குரிய சரியான அமைப்புகளோடு அது நிறைவேற்றப்பட்டால் அதற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்களை அது மன்னித்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதே போன்றுதான் இந்த ரமலானை பொறுத்தவரையில் அந்த ரமலானை கண்ணியப்படுத்தி அதிலே நோன்புகளை நோற்று சரியான முறையிலே அந்த ரமலானை நாங்கள் கண்ணியப்படுத்தினால் அதிலே எது எது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதனை நாங்கள் செய்தால் அந்த ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே சிறு பாவங்களை பொறுத்தவரையில் அந்த சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா அவனுக்காக நாங்கள் முயற்சி செய்யக்கூடிய முயற்சி செய்து தியாகங்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய அந்த கடமைகளின் மூலமாக அந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுக்குதான். எனவே இந்த சிறு பாவங்களை பொறுத்தவரை இந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது அது எங்களை விட்டும் அழிந்து விடுகிறது என்பது பற்றி வரக்கூடிய பல அல்குர்ஆனி வசனங்கள் ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த விடயங்களை எந்த எந்த அமைப்பிலே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அதே அமைப்பிலே செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நாம எங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நாம் நினைத்த நேரத்தில் நாம் நினைத்தபடி ஒன்றை செய்துவிட்டு இதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று நாங்கள் பிழையான கனவுகளை காணக்கூடாது. அடுத்ததாக பாவங்களிலே இன்னொரு வகை பாவம் இருக்கிறது, அது பெரும் பாவங்களிலும் பெரும் பாவங்கள். அவைகளுக்கு அக்பருல் கபாயிர் என்று சொல்லப்படும். பெரும் பாவங்களிலும் பெரும் பாவங்களாக அவைகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது இடத்தை அடையக்கூடியது இணைவை, ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய இணைவை. இந்த இணைவைப்பை பொறுத்தவரையில் இதனுடைய பாரதூரங்கள் என்ன என்பது இந்த சத்தியத்திலே நுழைந்திருக்கக்கூடிய சகல சகோதரர்களுக்கும் அநேகமாக தெரியும். அல்லாஹு தஆலா இந்த இணைவைப்பை மன்னிப்பதில்லை, அதற்குரிய எந்த ஒரு மன்னிப்பையும் அல்லாஹ் வழங்குவதில்லை. அது அல்லாத ஏழைய பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன அல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. அது அல்லாதவைகளை அவன் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். சிலருக்கு அதற்குரிய தண்டனைகளை அல்லாஹு தஆலா கொடுத்துவிட்டு அவரை சுவர்க்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அனுப்புவான். சிலருக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய மன்னிப்பை வழங்குவான். அது யாருக்கு மன்னிப்பு, யாருக்கு மன்னிப்பு இல்லை, அது அந்த அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அவன் சகலவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். அவன் யாரிடத்திலே நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்று கேட்பானே ஒழிய அவனிடத்திலே யாரும் எதுவும் கேட்க முடியாது. எனவே எங்களுடைய இந்த இணைவைப்புகளை பொறுத்தவரை இவைகளை விட்டும் நாமும் எமது குடும்பமும் நிச்சயமாக தூரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அது மன்னிக்காத ஒரு குற்றம். அந்த இணைவைப்பு யாரிடத்திலே காணப்படுகிறதோ அவர்கள் அந்த இணைவைப்போடு சேர்த்து
எந்த அமல்களை செய்தாலும் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுவும் நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடை. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்று ஏனைய நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா சொன்ன செய்தி என்னவென்றால், அதாவது நபியை நீங்கள் இணை வைத்தால், நபியை உங்களுக்கும் நாங்கள் வகை மூலமாக அறிவிக்கிறோம், உங்களுக்கு முன்னால் உள்ள தூதர்களுக்கும் நாங்கள் வகை மூலமாக அறிவித்திருக்கிறோம் என்னவென்றால், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இணை வைப்புகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய அமல்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, அது மிகவும் தேவையில்லாத வீணான செயல்பாடுகளாக அமைந்தது. இந்த இணை வைப்புகளை பொறுத்தவரையில் அந்த இணை வைப்புகள் எவை எவைகளிலே இருக்கின்றன என்பதும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடை. ஒருவர் தொழுகையை விடுகிறார், தொழுகையை அவர் விடுகிறார் என்றால் அவர் காஃபிராகி விடுகிறார், அவர் இணை வைப்பனா இணை வைப்பாளராக முஷ்ரிக்காக மாறிவிடுகிறார் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இன்ன பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி வஷ்ஷிர்கி தர்க்குஸ் ஸலாஹ். ஒரு அடியானுக்கும் அதே போன்று அவனுடைய நிராகரிப்பு இணை வைப்புக்கிடையிலே உள்ள இடைப்பட்ட விடையும் தொழுகையாக இருக்கிறது. பமன் தரகஹா ஃபகத் கஃபர், யார் அந்த தொழுகையை விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எங்களிடத்தில் யாராவது ஒருவர் இருந்தால் அவர் இடையிடையே தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கிறார், தொழுகையை அவர் சரியாக பேணி தொழுவதில்லை, இடையிடையே வந்து சில தொழுகைகளிலே கலந்து கொள்கிறார், அல்லது சில தொழுகைகளை தொழுகிறார் என்றால் அவருடைய எந்த அமல்களிலும் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அவர் தொழுகை விடாதவராக மாற வேண்டும். அவருடைய குஃப்ரில் இருந்து, அவருடைய ஷிர்கில் இருந்து அவர் வெளிவர வேண்டும். இந்த குஃப்ர், இந்த ஷிர்கை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அதனை செய்பவர்களுக்கு சுவனத்தை ஹராமாக்கிவிட்டார். அதே போன்று இவர்கள் அல்லாஹ்வினுடைய தீனை பல துண்டுகளாக பிரிக்கிறார்களோ அதுவும் இணை வைப்பு என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று இவர்கள் ஜகாத்து கடமையாகியும் அந்த ஜகாத்தை நிறைவேற்றாமல் அதனை தங்களுடைய சொத்துகளோடு சேர்த்து மறைத்து வைத்திருந்தால் அவர்களும் இணை வைப்பிலே உள்ளாகிவிட்டார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் அல்குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே போன்று இவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்களும் இணை வைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று யார் சாயத்தை தொங்க விடுகின்றார்களோ அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தகைய ஒருவரிடத்திலே அவர் அந்த இணை வைப்பில் இருந்து விடுதலையாகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே பைஅத் எடுக்கவில்லை என்கின்ற செய்தி எல்லாம் ஹதீஸிலே நாங்கள் அவதானிக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா மார்க்கம் ஆக்காத விடயங்களை மார்க்கமாக ஆக்கி வைத்துக் கொண்டு யாரெல்லாம் அதனை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்கள் இணை வைப்பிலே உள்ளாகிவிட்டார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த சமூகத்திலே எத்தனையோ மார்க்கம் அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதரும் சொல்லாத விடயங்களை மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட்டு துஆக்களை ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை, அல்லாஹு தஆலா ஏவவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே அப்படியான எந்த ஒரு வழிமுறையும் இல்லவே இல்லை. ஆனால் அதில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த கூட்டு துஆக்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு அந்த ஜனாசாவினுடைய அந்த மண்ணறையிலே இருந்து கொண்டு ஒரு பயானை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாங்கள் சிறுக்கை ஒழிக்கப் போகிறோம், பிதாயத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று வந்த தௌஹீத் அமைப்புகளிலே அது சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் பிதாயத்துகள். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத ஒவ்வொரு கபரையிலே, அதாவது ஒவ்வொரு ஜனாசாவையும் அடக்கிவிட்டு பயான் பண்ணுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை அடக்கிவிட்டு நீங்கள் பயான் செய்யுங்கள் என்றோ அல்லது பயான் நடத்தியதாகவோ ஏதாவது ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோமா? ஆனால் இந்த சமூகத்திலே அது நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு விழா வந்து விட்டால் அல்லது ஒரு பாடசாலையினுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டால் அந்த பாடசாலைகளிலே முதலாவது சலாவத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுவதையும் எல்லாம் கடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சலாவத்தை கொண்டு முடிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். மார்க்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பங்களிலே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளையும் அனுமதித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளடைவில் எங்களுடைய பிள்ளைகள் இவைகளையெல்லாம் விதத்தாக கணக்கெடுக்காத, இவைகளையெல்லாம் மார்க்கத்திலே உள்ள விடயங்களாக நினைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள் என்கின்ற விடயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று இந்த ஷிர்க்குகள் சமூகங்களிலே சர்வ சாதாரணமாக காணப்படுகின்றன. இது பாவங்களிலும் மிக பெரும் பாவம், என்னுடைய விபரீதம் கொடியது, மிகவும் ஆபத்தானது என்பதை புரிந்து கொண்டு அந்த இணை வைப்புகளில் இருந்து நாமும் தூரமாக வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளையும் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பெரும்பாவங்களிலே பெரும்பாவத்தை பொறுத்தவரை அது எங்களிடத்திலே வரவே கூடாது, அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இதே போன்று இதற்கு இடைப்பட்ட பெரும்பாவங்களும் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பம் வரும்போது அதனை நாங்கள் பார்க்கலாம். வாக்குலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.